உள்ளமனும் கூடத்தில் ஊக்கமனும் தன்னிற்கு உறுதியாக கள்ளறிய அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை கொசும்போது கவலமிடுகளில் இருந்து கருணைகளும் வெள்ளமனும் முடிசுக்கு வெள்ளத்தில் அணிவுகள் நிகழ்த்திருக்கார். தொல்லை இருந்து ரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது. எல்லை வருவா நெறியடி பாதவூர் என்போன் திருவாசகம் என்னும் ஊழியர் போன் கப்பொழித்த புகழியர் போன் கடல் பற்றி ஆடிமிசை கல்முதப்பில் அணைந்தவிரான் அடிபற்றி வாழை திருநாயகோ வந்தவுடன் பதம் பொற்றி உடிமணி திருவாதூர் திருத்தாள். எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார்த்தூர் கூட்டமா உங்களுடைய பொன்னார்த்தருடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக்கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒழுகத்தூசாமியுடைய திருமடத்திலே 54வது ஆண்டு மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இன்றைய தினம் திருப்பள்ளி எழுச்சியிலே 5வது பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கு. இறைவனுக்கு பள்ளி எழுச்சி பாடிய முதல் அருளாளர் மணிக்கவாசகம். அதுவரையிலும் மன்னர்களுக்குத்தான் பள்ளி எழுச்சி என்பதாக இருந்தது. மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னர்களை எழுப்புவதற்கு காலையிலே எல்லா இசை கவிஞர்களும் போய் அந்த மன்னனை பள்ளி எழுச்சி என்ற நிலையிலே அவனுடைய அரமனையிலே அற்புதமாக அவர்கள் இசை இசைத்து அவனை எழுப்புவார்கள். அது மணிவாசக பெருமான் நன்கு உணர்ந்தவர். பாண்டிய பேரரசினுடைய முதல் அமைச்சராக விளங்கக்கூடிய மணிவாசக பெருமான் இந்த பள்ளி எழுச்சியை நாள்தோறும் அவர் கேட்டிருப்பார். அரசனுக்கு இவ்வாறு இந்த திருப்பள்ளி எழுச்சியானது நடத்தப்படுகின்ற நிலையை எண்ணுகின்றார். ஆகவே மணிவாசக பெருமான் ஏதோ சில காலம் நம்மிடையே வாழ்ந்து மறைகின்ற இந்த அரசர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களை போற்றி பள்ளி எழுச்சி பாடுகின்ற நிலையை மாற்றி என்றுமே நமக்கு அரசனாக மன்னனாக விளங்கக்கூடிய இறைவனுக்கு பள்ளி எழுச்சி பாடுவதுதான் சிறந்த ஒன்று என்பதாக இந்த மண்ணுலகத்திற்கு காட்டிய முதல் அருள் கவிஞராக விளங்குவார் மணிவாசகம். அதே போல திருதசாங்கம் என்று சொல்லக்கூடிய திருதசாங்கம் 10 உறுப்புகள், ஒரு அரசனுக்கு 10 உறுப்புகள் வேண்டும் என்பதை காலம் காலமாக சங்க இலக்கியங்கள் தோறும் போற்றுகின்ற நிலையிலே 10 உறுப்புகள் அரசனுக்கு என்று அரசனை புகழ்ந்து 10 உறுப்புகளை காட்டுவார்கள். மணிவாசக பெருமான் எங்கள் திருப்பெருந்துறை அரசனாக விளங்கக்கூடிய இவருக்கு இருக்கின்ற இந்த 10 உறுப்புகள் என்றும் அழியாத உறுப்பாக இருக்கக்கூடிய நிலையிலே எங்கள் பெருமானுக்கு 10 உறுப்புகள் இவை என்பதாக சொல்லி அரசருக்குரிய நிலையிலே எப்படி திருதசாங்கம் என்ற 10 உறுப்புகளை காட்டுகின்றார்களோ அதே போல எங்கள் திருப்பெருந்துறை பேரரசனாக விளங்கக்கூடிய எங்கள் மன்னனாக விளங்கக்கூடிய பெருமானுக்கு 10 உறுப்புகள் கொண்டு திருதசாங்கம் என்பதாக பாடினார் மணிவாசக பெருமான். அப்படி மணிவாசக பெருமான் உலகத்திலே இருக்கக்கூடிய அரசர்களை பாடினால் பொருள் கிடைக்கும், எங்கள் திருப்பெருந்துறை அரசனை பாடினால் அருள் கிடைக்கும். பொருள் வரும் போகும், அருள் என்றும் நிற்கும். பொருளை தேடி பாடுகின்ற நிலையை மாற்றி அருளை தேடுகின்ற நிலையை காட்டியவர் மணிவாசக பெருமான். கேடும் அக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவாக விளங்குவதுதான் இந்த அருள் செல்வமாகிய அருள் நிலை. திருப்பெருந்துறை அரசராக விளங்கக்கூடிய பெருமானை பாடுங்கள். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் தருகினும் சார்பிலார் பொய்மையாளரை பாடாது எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் என்பதாக எடுத்து சொன்ன நெறி மணிவாசக பெருமானிடத்தில் இருந்து வந்த நெறி. சும்மா வந்துட்டு போற அரசர்களை பாடினா என்னையா பிரயோஜனம்? ஆகவே அந்த நெறியிலே வந்ததுதான் ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஆற்றுப்படை வரிசை. ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்துதல் என்கின்ற நிலையிலே வந்தது. திருமுருகு ஆற்றுப்படை என்ற 11வது திருமுறையிலே வைத்து போற்றப்படுகின்ற நக்கீர தேவநாயனார் அருள் செய்த திருமுருகு ஆற்றுப்படையும் இதே வகையை சார்ந்ததுதான். அரசனிடத்திலே போனா பொன் கிடைக்கும், இந்த அரசனை இப்படி புகழ வேண்டும் என்பதாக அரசனையே புகழ்ந்து கொண்டிருந்த இந்த புலவர்களை மாற்றி நீ முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடங்களை சொல்லுகின்றேன், அங்கே போய் அவனை வணங்கி உனக்கு அருள் சேரும், பொருள் சேருகின்ற நிலையிலே நீ அரசனை பாடி நிற்கின்ற நிலையை மாற்றி அருள் சேர்க்கும் நிலையை காட்டியது திருமுருகாற்றுப்படை. இப்படி திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பள்ளி எழுச்சியானது எங்கள் பெருமானை திருப்பெருந்துறையிலே எழுந்தருளிருக்கின்ற எங்கள் பெருமானை போய் எழுப்புகின்றார். இதே திருப்பள்ளி எழுச்சியை நம்முடைய வள்ளல் பெருமான் இதையொற்றி அற்புதமாக வள்ளல் பெருமான் திருப்பள்ளி எழுச்சி அமைக்கும் அற்புதமான ஒரு பகுதி வள்ளல் பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சியிலே மணிவாசக பெருமான் இந்த பகுதியிலே
காட்டுகின்ற நிலை என்ன என்பதாக சொன்னால், சக்தி என்கின்ற நிலையிலே சக்தியானது மூன்று நிலைகளிலே தொழிற்படுகின்ற நிலைகளிலே பெயர் வேறுபாடு அமையும். தொழில் நிலையிலே வேறுபாடு, சக்தி என்னவோ ஒன்றுதான். சக்தியானது மின்சாரம் வழியாக பாய்ந்து இதிலே பல்புல வரும் பொழுது ஒளி சக்தியாக வரும். அதே மின்சாரத்தை அயன் பாக்ஸ்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா வெப்ப சக்தியாக வரும். மின்சாரம் ஒன்றுதான், ஆனால் மின்சாரம் எதிலே பாய்ச்சப்படுகின்றதோ அதற்கு தகுந்தாற் போல அந்த வகையிலே அந்த ஆற்றலானது வெளிப்படுவதைப் போல சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரே சக்தியானது பல நிலைகளிலே இந்த ஆன்மாக்களுக்காக பிரிந்து தொழிற்படுகின்ற நிலைகளிலே பெயர் வேறுபாடு அமையும். அப்படி அமைந்த சக்தியிலே மூன்றை மிக மிக முக்கியமாக நாம் வைத்து போற்ற வேண்டும். மூன்று நிச்சயமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை. சக்திகள் பல வகைப்பட்டது, பல பல வகைகளிலே சக்திகள் இருக்கும். அதில் ஒரு கூரை எடுத்துக்கொண்டு நாம் இதுதான் என்பதாக முடிவு எடுத்துக்கொண்டு அதையே பற்றி கொண்டிருக்க கூடாது. சக்தி என்கின்ற நிலையிலே சக்தியானது எவ்வாறு தொழிற்படுகின்றது என்கின்ற அடிப்படையிலே அதனுடைய பெயர் மாற்றம் நிகழும் என்பதாக சொன்னேன். அந்த சக்தியினுடைய அடிப்படையிலே மூன்று சக்திகள் மிக முக்கியமான நிலைகளிலே எல்லாவற்றையும் அடக்கி சொல்லிவிடலாம். அதுல அந்த சக்தியில எல்லாம் வந்தது. அப்படி அமைந்த நிலையிலே முதல் நிலையிலே நிற்பது திரோதான சக்தி. திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய திரோதான சக்தியினுடைய தன்மை எப்படி, இது திரோதான சக்தி என்பது என்ன, இதை பற்றி அற்புதமாக இந்த திரோதான சக்தியை வியந்து பாடினார் மணிவாசக பெருமான். அப்படி இந்த திரோதான சக்தியை வியந்து பாடிய நிலைதான் திருவம்பாவை என்ற பகுதியை நாம் இதுவரையிலும் பார்த்தோம். திரோதானம் என்ற வடமொழி சொல்லிற்கு மறைப்பு என்ற தமிழ் சொல் நேரடியான பொருளை கொடுக்கும். திரோதானம்னா மறைப்பு. இறைவன் என்று சொல்லக்கூடியவன் நமக்கு மறைச்சு மறைத்து அருள் புரிகின்றான். மறைத்து மறைத்து அருள் புரிகின்ற தன்மை. ஏன் மறைக்கணும்? இறைவனுடைய சக்திகளிலேயே மிக 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 உயர்ந்த ஒரு நிலையிலே கருணையை வெளிப்படுத்துகின்ற சக்தி எது தெரியுமா? இந்த திரோதான சக்தி தான். அதனாலதான் மணிவாசக பெருமானுடைய திருவம்பாவை முடிமணியாக திகழ்கின்றது திருவாசகத்தில். ஏன்னா அவனுடைய கருணையிலேயே மிக மிக ஆழமான கருணை எதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மறைப்பை செய்கின்ற சக்தி. மறைப்பு இல்லை என்பதாக சொன்னால் உயிர் முன்னேற்றம் நிச்சயமாக அடைய முடியாது. இரண்டு உதாரணங்கள் மறைப்பு சக்தியினுடைய பெருமையை காட்டுவதற்கு சொல்லுகின்றேன். நடைமுறை வாழ்க்கையில எடுத்துக்கணும். தன்னோடு ஒன்றாக உடனாக இருந்த தன்னுடைய தாயார் என்பதாக வைத்துக் கொள்வோம். தாயார் இவருக்கு வயசான வரையிலும் அம்மா கூட இருந்திருக்கிறாங்க. இவரும் பேணி பாதுகாத்தார். இப்படி பாதுகாத்த அந்த தாயார் ஒரு நாள் சிவபேரு அடைந்துட்டாங்கன்னு வச்சு இவருடைய துன்பம் எவ்வாறு இருக்கும், எப்படி இருக்கும் துன்பம் யோசிச்சுப்பாரு. தன்னோடு உடனாகவே எப்பொழுதும் இருப்பார் என்பதாக எண்ணிக்கொண்டு இருந்த தாயார் தன்னை விட்டு பிரிந்த உடனேயே அந்த துயரம் அவ்வளவு ஆழமான துயரமாக இருக்கும். அப்படி ஆழமான அந்த துயரம் எவ்வளவு நாள் இருக்கும் என்பதாக யோசிச்சுப்பாரு. முதல் நாள் துயரம் ஆழமா இருக்கும், சாப்பிட மாட்டேன். இரண்டாவது நாள் துயரத்தினுடைய ஒரு 10% குறையும், டீ காஃபி சாப்பிடுவோம். மூன்றாவது நாள் துயரத்தினுடைய நிலை இன்னும் கொஞ்சம் குறையும். நாலாவது நாள், அஞ்சாவது நாள், ஆறாவது நாள், பத்தாவது நாள், 13வது நாள் ஆபீஸ் போக ஆரம்பிச்சிருக்கும். முதல் நாள் இருந்த துயரத்திற்கும் 13வது நாள் இருக்கின்ற துயரத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நீங்க யோசிப்பாங்க நடைமுறை வாழ்க்கை. ஏன் முதல் நாள் இருந்த துயரம் ஏன் 13வது நாள் குறையுது? சில பேர் இருக்கான் பாசமே இல்லாத நிலையில இருக்கக்கூடியவர்களை பற்றி நம்முடைய திருமந்திரத்தில் சொல்றார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே. சில பேர் நீர்ல மூழ்கும் போதே நினைப்பு ஒழியக்கூடியவர்கள் இருக்கான். மனைவி கஷ்டத்தினால இருக்கிறவங்க எல்லாம் இருக்கும், எப்படா இதை என்ன விட்டு ஒழியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்பப்ப டிஸ்போஸ் பண்ணிடுறது விட்டா போதும்னு இருக்கிற நிலையில இருக்கிறது நான் சொல்லல. என்றைக்குமே பிரியாத நிலையில இருக்கின்ற நிலை வேண்டும் என்பதாக கேட்ட நிலையிலே இருப்பவர்கள் அந்த துயரம் ஏன் குறைகின்றதுன்னு சொன்னா அதுதான் மறைப்பு சக்தி. எப்படி தொழிற்படுது பாருங்க, மறைப்பு சக்தி. இந்த திரோதான சக்தி என்ற மறைப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இதை மறைத்து மறைத்து கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே அந்த துயரத்திலேயே முதல் நாள் இருந்த மாதிரியே இருந்துட்டா உயிர் மேல ஏறுமா? அப்படியே அது தன்னுடைய வாழ்நாளை அதுவும் முடித்து கொள்ளும். ஆகவே இந்த உயிர் இந்த மண்ணுலகத்திலே வாழ வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும், இது அனுபவப்பட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிடுறார். மறதி வருது. மறதி வர்றதுக்கான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, திரோதான சக்தி தான் மறைப்புக்கு காரணம். மறதி மட்டும் இல்லைன்னு சொன்னா நாட்டுல ஒழுங்கா வாழவே முடியாது. இன்னைக்கு பல பேர் செய்த குற்றங்களை நாம மறந்துடுறோம், அதனாலதான் நன்றாக வாழ முடியுது. இல்லைன்னா விரோதம், சண்டை, பிணக்கு இப்படிதான் இருந்துட்டு. மறதி என்று சொல்லக்கூடிய நிலையும் அடுத்ததா இன்னொரு ஒரு குறிப்பு. திரோதான சக்தியினுடைய பல பல கர்மையின் வேலைப்பாட்டில இன்னொரு ஒரே ஒரு குறிப்பு சொல்ற, ரெண்டு சொல்றேன்னு சொல்றேன். ரெண்டாவது, இறைவன் செய்த மிகப்பெரிய ஒரு கருணை என்ன என்பதாக சொன்னா, எங்கே இருந்து வந்தோம், நம்முடைய போன ஜென்மம் என்ன, இனி அடுத்த ஜென்மம் என்ன எடுக்க போறோம்ன்றத மறைச்சு வச்சிருக்காரு பாருங்க. அதை போல கருணை வேற எதுவும் கிடையாது. இந்த திரோதானம் என்ற மறைப்பானது போன பிறவியிலே நான் என்னவாக இருந்தேன்னு இந்த பிறவியில எனக்கு தெரியறதில்ல. போன பிறவியில நடந்ததெல்லாம் இந்த பிறவியில காட்டினாருன்னு சொன்னா நிலைமை என்ன ஆகும் யோசிச்சுப்பாரு. போன பிறவியில இருக்கிறதெல்லாம் இந்த பிறவியில தொடர்புக்கு வந்துருச்சுன்னா, போன பிறவியில கடை வாங்கினவெல்லாம் இந்த பிறவியில வந்து நிற்பான். ஏன்னா போன பிறவியில நீங்க கடை வாங்கினு அவன் ஞாபகம் வச்சிருப்பான், எங்க நான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பிறவியை கண்டுபிடிச்சு அங்க வந்து என்ன நிற்பான். போன பிறவி மனைவி இந்த பிறவி மனைவிக்கு திருப்பி சண்டை வரும். அதான் சொன்னீங்க, அதான் பெரிய பிரச்சனையே. இருக்கிற ஒரு பிறவியில ஒரு மனைவியை வச்சுட்டு தாளம் தள்ளுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல வேற முந்தைய பிறவி, முந்தைய பிறவிக்கு முந்தைய பிறவி எல்லாம் வந்து கியூ கட்டிட்டு நின்னுச்சுன்னா எங்க வச்சு எப்படி சமாளிப்பீங்க? முடியுமா? வாழ்க்கையை நடத்த முடியுமா? ஆக வாழ்க்கை சீராக நடைபெற வேண்டும் என்பதாக சொன்னால் மறைப்பு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சீராக அமையும் என்ற அந்த நிலையிலே இறைவன் செய்கின்ற மாபெரும் கருணை திரோதான சக்தி. மூன்றாவது கடைசி ஒரு குறிப்பு, திரோதான சக்தி. இந்த உலகத்திலே நான் வந்த தேதி தெரியும், இந்த உலகத்திலே நான் செல்லுகின்ற தேதி யாருக்கும் தெரியாம வச்சிருக்கிறார் பாருங்க. அதுதான் திரோதான சக்தியினுடைய முத்தாய்ப்பான நிலை. திரோதான சக்தி என்ன பண்ணுது, இந்த உலகத்துல டேட் ஆஃப் பர்த் தெரியுது, மெடிசன்ல கொடுக்கறான். கடையில போய் வாங்கும் போது மெடிசனை வாங்கினோடே என்ன பண்றீங்க, டேட் ஆஃப் மேனுபேக்சரிங் பார்த்த உடனே கீழே பாக்கணும், டேட் ஆஃப் எக்ஸ்பயரி என்னன்னு. காலாவதியான அந்த மருந்தை சாப்பிட்டா பாய்சன். அப்படி இந்த மண்ணுலகத்திலே வருகின்ற நமக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரியுது, ஆனா எப்ப இந்த மண்ணுலகத்தை விட்டு வெளியில போவோம் என்கின்ற டேட் ஆஃப் டெத் தெரியாம இருக்கிற காரணத்தினாலதான் அத்தனை ஆட்டமும் போடுறோம். நீங்க போடுற ஆட்டத்துக்கு அத்தனைக்கு நமக்கு என்ன காரணம்? நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலே நெடுநாள் வாழ்வோம் என்பதாக எல்லா உயிரும் எண்ணிக்கொண்டு நிற்கின்ற காரணத்தினால்தான் சீரா நடைபெறுது. இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் டேட் ஆஃப் டெத் போட்டு அமுச்சு விட்டாருன்னு வச்சு இங்க மண்ணுலகத்துக்கு என்ன ஆகும் பிரச்சனை? ஒருத்தனும் உன்னோட நம்பி கடன் கொடுக்க மாட்டான். சார், உங்க டேட் ஆஃப் டெத் வந்து April 4th, இன்னைக்கு April 2nd, நான் எப்படி உங்களுக்கு கடன் கொடுக்க? ரெண்டு நாள்ல நீங்க போக போறீங்க, டிக்கெட் வாங்க போறீங்க. அப்படி இந்த திரோதான சக்தியை வச்சுக்கிட்டு அவர் அமைக்கிற அமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா, கருணையை பாத்தீங்கன்னா, இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் இப்படி இந்த மண்ணுலகத்தில இந்த உயிர்கள் அனுபவப்படுவதற்காகவே இந்த மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறோம். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, இது அனுபவிக்க வேண்டும். எப்பொழுது அனுபவம் நிகழ்கின்றதோ அப்பொழுதுதான் அறிவு நிகழும். அறிவு தோன்ற வேண்டும் என்பதாக சொன்னால் அனுபவம் நிகழ நிகழதான் அறிவு தோன்றும். ஆக அந்த அனுபவத்தை இங்கே ஒழுங்காக அது அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் மறைச்சு மறைச்சு தான் அனுபவத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னா இது அனுபவிக்காது. செல்வத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் நல்லா வீடு மனைவி மக்கள் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா டேட் ஆஃப் பர்த் தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு உங்கையில இல்ல. அப்படி இருக்கின்ற நிலையிலேயும் இந்த உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதாக சொன்னால் இறைவன் மறைத்து மறைத்து அருள் புரிகின்ற அந்த நிலைக்கு பேதித்து நம்மை வளர்த்து எடுத்தல் என்பதாக சொன்னார் மணிவாசன். இதற்கு திரோதான சக்தி என்று பெயர். இதே திரோதான சக்தி அடுத்த நிலையிலே திரோதான சுத்தி என்பதாக பெயர் வரும். திரோதான சுத்தி என்பதாக சொன்னா, இந்த பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு என்பதாக இந்த மண்ணுலகத்திலே இது பிறந்து இறந்து வருகின்ற நிலையிலே ஒரு கட்டத்துல இந்த ஆன்மாவானது உணரும். என்ன உணரும்னா, ஆஹா, இத்தனை காலமும் நான் இந்த துன்பங்களை எல்லாமா நான் இன்பம் என்பதாக அனுபவித்துக் கொண்டிருந்தேன். இது அத்துணையும் துன்பங்கள். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், துன்பத்தையே இன்பமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது துன்பமாகத்தான் முடியும். முடியறது என்னவோ துன்பமா முடியும், ஆனா வர்ற போது பாத்தீங்கன்னா சும்மா அற்புதமா இன்பமா வரும். சில பேர் வருவான், ஆஹா, வந்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளில போகும்போது பாத்தீங்கன்னா பெரிய பிரளயமே வீட்டுல நடந்துட்டு வருகின்ற பொழுது இன்பமாக தோன்றும். 25 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது துன்பமா தெரியும். மகன் கல்யாணம் ஆகி அந்த மகனை இன்பமாக எண்ணி எண்ணி போற்றிய தாய், 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி கொடுத்த உடனே மருமக வந்து திண்ணையில உட்கார வச்ச உடனே பையன் சொல்லுவான், இங்கேயே இருமா நல்லா இருக்கு, இங்கேயோ ஒரு ஷெட்டு போட்டு கொடுக்கற, மழை தண்ணி வராம ஒரு பிளாஸ்டிக் போட்டு வைக்கிற. இன்பமாக வந்ததை ஏன் இப்ப துன்பமா மாறிச்சுன்னு சொன்னா அது இன்பமே இல்ல, நான் நினைச்சுக்கிட்டேன் அது இன்பம் என்பதாக சொல்லி. ஆக துன்பத்தை எல்லாம் இன்பமாக அனுபவித்த நிலையை மாற்றி இவைகள் எல்லாம் துன்பம், இந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதாக இறைவன் திருவடியிலே நிற்கின்ற பொழுது அவர் செய்கின்ற காரியம் அருட்சுத்தி. இப்ப செய்யறது சுத்திகரிப்பு. ஏன்னா இவ்வளவு காலமா இந்த அழுக்குல தேஞ்சி 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 அழுக்கேறி இருக்கின்ற ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்ற நிலைக்கு அருட்சுத்தின்னு பேர். வீட்டுல பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு பெயிண்டரை கூப்பிடுறோம். அப்ப பார்த்தா வீட்டுல ரொம்ப பழைய பெயிண்ட் அடிச்சது செவுத்துல ப்ளூ கலர்னு வச்சுக்க, இது நல்லா ரெட் கலரா எனக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு வால்ல கொடுத்துருப்பான்னு சொல்றோம் பெயிண்டர். உடனே அந்த பெயிண்டர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெயிண்டருக்கு உடனே சார் ஒரு லிட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வாங்க, பாயிண்ட் வந்தோடனே பிரஷ் எடுத்து உடனே செவத்துல அடிக்க ஆரம்பிச்சாரு சொன்னா அவர் பெயிண்டரா என்ன பண்ணணும், பழைய பெயிண்ட சுரண்டணும். பழைய பெயிண்ட சுரண்டனதுக்கு அப்புறம் பழைய வண்ணத்தை சுரண்டியதன் பிறகு இந்த புதிய வண்ணத்தை பூசுவதை போல ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவிலே தீய அழுக்கு என்று சொல்லக்கூடிய ஆணவ அழுக்கு என்று சொல்லக்கூடிய அழுக்கான வண்ணமானது தீட்டப்பட்டிருந்தது. அந்த அழுக்கை உணர்ந்து இந்த அழுக்கை நீக்கி அருளாகிய வண்ணத்தை தீட்டு என்பதாக சொன்னவுடன் பழைய வண்ணத்தை சுரண்டி எடுக்கின்ற நிலை எப்படியோ அதே நிலையை அருட்சுத்தி என்கின்ற நிலை செய்கின்றது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் அருட்சுத்தி என்பது எப்படி பழைய வண்ணத்தை சுரண்டுகின்றனோ அதை போல இந்த அருளானது இறைவனுடைய சக்தியானது இந்த ஆன்மாவினுடைய அழுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கும். அழுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குகின்ற நிலையை கருணையின் சூரியன் எழ எழ அப்படின்னு அந்த அருட்குறிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அருட்சுத்தியினுடைய குறிப்பு கொடுப்பார். கருணையின் சூரியன் திடீர்னு சரணன் எழுந்துச்சானா இல்ல இல்ல, அழுக்க உடனே வா சுரண்ட முடியும், கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டனும், ஒரேடியா சுரண்டா தாங்காது. இந்த ஆன்மாவினுடைய அழுக்கு கொஞ்சம் நஞ்சமாக ஏறி இருக்கு, அப்படி ஏறி இருக்கக்கூடிய அழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட வேண்டும். ஆகவே கருணையின் சூரியன் எழ எழ என்பதாக சொல்லுவார் மணிவாசக பெருமான். அது அருட்சுத்தியினுடைய குறிப்பு. ஆக சுத்தம் செய்கின்ற நிலை மறைத்த நிலை ஒன்று, அதுவேதான் மறைச்சது, அதுவேதான் இப்பொழுது. ஏன் இது ஆன்மாவினுடைய நிலையை பொறுத்து ஆன்மா சொல்லணும், எனக்கு இது அழுக்கு இதை நீக்கு என்பதாக எப்பொழுது இந்த ஆன்மா உணர்கின்றதோ அப்பொழுதுதான் இது நிகழும். சும்மா அவரே வந்துட்டு சுரண்ட மாட்டாரு, எனக்கு இது இன்பமா இருக்கு, இந்த உலக வாழ்க்கை எனக்கு இன்பமா இருக்கு, இருந்துட்டு போ நல்லா இந்த உலக வாழ்க்கையிலேயே இரு, இன்னொரு 4-5 பிறவி எடு, இன்னும் எத்தனை பிறவி எடுக்க முடியுமோ எடு. எப்பொழுது இந்த உலக வாழ்க்கையின் மீது துவர்ப்பு ஏற்பட்டு நானா போய் வைக்கணும் அப்ளிகேஷன், அவர்கிட்ட நான் வைக்கிற அப்ளிகேஷன் அது, அவரா வந்து உன்னுடைய அழுக்கெல்லாம் நீக்கிறப்பா வாப்பான்னு சொல்லிட்டு பக்கெட்டையும் சர்ஃபையும் வச்சுட்டு நிக்க மாட்டேன். தட் இஸ் நாட் இஸ் ஜாப். நான் போய் நிக்கணும், அழுக்க நீக்குன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் போய் அவருக்கு உணர்த்த வேண்டும். அதனாலதான் உணர்த்தாது ஒழிந்தால் உணர்த்துதல் என்கின்ற நிலையானது ஆன்மா உணர்ந்து இறைவனிடத்துல போய் வேண்டுகின்ற நிலை அது. மணிவாசக பெருமான் சொல்றார், நீ போய் சொல்லு அவர்கிட்ட, நாம போய் இறைவனிடத்திலே முறையீடு செய்தல் வேண்டும். ஒன்று உரைப்போம் கேள், உரைப்போம் கேள். ஏன் நான் உணர்ந்துட்டேன் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கையானது துன்பத்தையே தரக்கூடியது, எனக்கு வேண்டியது இன்பமே வேண்டும், அந்த பேரானந்தத்தை நீ தர வேண்டும் என்கின்ற முறையீட்டினை வைக்கின்ற நிலையிலே அருட்சுத்தி என்கின்ற நிலையானது ஆன்மாவை சுத்தம் செய்கின்ற நிலைக்கு அருட்சுத்தி. மூன்றாவது நிலை அருள் சக்தி என்பதாக அமையும். இதுதான் இப்ப ஒரிஜினல் ஸ்டேட் மின்சாரம். மின்சாரத்தை போய் டைரக்டா கை வச்சு எப்படி இருக்கும் மின்சாரம் அப்படின்னா, எவ்வாறுபா ஒளி வருது அதனால மின்சாரம் இருக்குன்னு சொல்லலாம். ஆக அருள் சக்தியாக இருப்பதுதான் திரோதான சக்தியா இருந்தது. அருள் சக்தி என்பதுதான் அருட்சுத்தி என்கின்ற நிலையிலே இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தியது. இப்பொழுதெல்லாம் செஞ்சது யார் என்பதாக சொன்னால், இந்த அருள் சக்தியாக இறைவனோடு ஒன்றாக இருக்கின்ற இந்த அருள் சக்தி தான் இதை செய்தது. இந்த அருள் சக்தியை வியந்து பாடியது திரு பொன்னூசல். அருள் சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த அருள் சக்தி என்ன செய்தது? அதனாலதான் பொன்னூசல் என்பது ஊசல் நிலையிலே ஆனந்தமாக இந்த ஆன்மா ஆடுகின்ற நிலை அருள் சக்தி. அமைச்சார் பாருங்க, மணிவாசகப்பெருமை திரோதானம் திருவம்பாவை, அருள் சுத்தி திருப்பள்ளி எழுச்சி, அருள் சக்தி பொன்னூசல். பொன்னூசல் என்கின்ற நிலை ரொம்ப அற்புதமான நிலைங்க. பொன்னூசல் திருப்பொன்னூசலிலே அவர் இந்த ஆன்மா ஆனந்தத்திலே கிளைத்து ஆடுகின்ற நிலையை காட்டும் அந்த அற்புதமான நிலை பொன்னூசல். ஆக ஒன்று அருள் என்று சொல்லக்கூடிய ஒன்று திரோதான சக்தி, திரோதான சுத்தி அருட்சக்தி. இப்படி மூன்று நிலைகளிலே மணிவாசக பெருமான் அற்புதமாக காட்டி இதனுடைய பிரிவுகள் பல நிலைகளிலே இருந்தாலும் இதிலே ஆன்மா நிற்கின்ற நிலையிலே ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு அனுபவத்தை பெறும். அப்படி ஒவ்வொரு அனுபவத்தை காட்டுகின்ற பகுதியாக ஒவ்வொரு பகுதியை வைத்தார். அனுபவம் பல நிலைகளிலே அமையும். அருள் சுத்தியிலே நிற்கின்ற பொழுது அனுபவம் எப்படி இருக்கும், அருள் சக்தியிலே இருக்கின்ற பொழுது அனுபவம் எப்படி இருக்கும், அருள் சக்தியை தாண்டி இந்த அருள் சக்தி என்ன செய்தது, எதற்காக இந்த அருள் சக்தியானது இப்படியெல்லாம் தொழிற்பட்டதுன்னு சொன்னா, இந்த அருள் சக்தியானது முடிவான பேராக இருக்கக்கூடிய சிவானந்த பேரை வழங்குவதற்காக இந்த அத்துணையும் இந்த அருள் சக்தி செஞ்சது. அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். யார்கிட்ட? முடிவிலா பேரானந்தமாக விளங்குகின்ற சிவத்தினிடத்திலே போய் சேர்க்க வேண்டும். அந்த சிவம் என்பது மலை என்று பொருள். சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த சிவன் மலை. சிவன் என்பவன் மலை. அது எந்த மலையாக இருந்தாலும் சிவம் என்பது மலையாக நிற்கும். அண்ணாமலை, கைலை மலை, காலத்தி மலை, அப்படி மலை என்பதாக சொன்னால் அது ஆனந்தம். ஆனந்தமாக விளங்குகின்ற மலையாக விளங்கும் சிவத்தினிடத்திலே போய் சேர்ப்பது சக்தி. அந்த அருள் குறிப்பை மணிவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சியிலே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலை என்பதாகிய குறிப்பு. இதுதாங்க திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சியினுடைய மொத்த சாரம் எது என்பதாக சொன்னால், அருள் நிதி தரவரும் ஆனந்த மலைதான் திருப்பள்ளி எழுச்சி. ஏன்னா அருள் சுத்திக்கு அப்புறம் அருள் சக்தியாக நின்று இந்த பசு கரணங்கள் எல்லாம் நீங்கி பதிகரணங்கள் என்கின்ற நிலையிலே திருவருளே கரணங்களாக ஆகி சிவானந்தம் என்ற சிவானந்த பேச்சினை அனுபவிக்க இருக்கின்ற நிலைக்கு ஆதாரமாக விளங்கியது இந்த அருள் என்பதனாலே அருளை நிதியாகவும் சிவத்தை மலையாகவும் மணிவாசக பெருமான் குறிப்பு கொடுக்கிறார். அப்படி அற்புதமான குறிப்பு. ஆக சக்தி என்பது திரோதான சக்தி, திரோதான சுத்தி, அருள் சக்தி, இது மூணு. ஒரே சக்திக்கு மூன்று பேர். ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்தில இதை புரிந்து கொள்ளலாம். ஆனோ இதை எப்படி சொல்லலாம்னு ரொம்ப யோசிச்சுட்டே வந்த இப்பதான் காலமேக புலவர் ஒரு கை கொடுத்தார். ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு அமைச்சார் காலமேக புலவர். காலமேக புலவர் மதுரையில போயிட்டு இருக்கும் போது ரொம்ப தாகமா இருந்ததுதான். தாகமா இருந்ததுன்னு சொன்னா அந்த ஊர்ல ஆச்சி மோர் ரொம்ப சிறப்பு. மோர் ஆச்சி மோர். அப்ப அந்த பக்கமா ஆச்சி மோர் எடுத்துட்டு போனாங்களாம். அந்த அம்மாட்ட மோர் வேணும்னு சொல்லி மோர் கேட்டார். இந்த அம்மா கொடுத்தாங்க மோர். அவர் மோரை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது மோராவா இருந்ததுன்னா வெறும் நீர். இந்த அம்மா அத மோர்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. உடனே காலமய புலவர் சும்மா விடுவாரா? அவர் உடனே புடின்னு ஒரு புடி பிடிச்சாரு. இந்த அம்மாவை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுறேன். என்ன சொன்னாரா? வானத்திலே இருக்கின்ற பொழுது கார் என்ற பேர் படைத்தாய், கார் என்று பேர் படைத்தாய் ககனத்து உறும்போது. எங்க மேல வானத்திலே மேகம் கரு மேகமாக இருக்கின்ற பொழுது அந்த நீருக்கு பேர் கரு மேகம்னு பேர். கார் என்று பேர் படைத்தாய், நீர் என்று பேர் படைத்தாய் நெடுந்தாரை விழும் பொழுது. மண்ணுக்கு அது மேலேந்து மழையா பொழிஞ்சு கீழே வந்த உடனே அதுக்கு என்ன பேரு? நீர் என்று பேர். வார் மென் முளையார் ஆட்சியர் கை வந்தவுடன் மோர் என்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயேன். ஒரே நீர் வானத்திலே இருக்கும் பொழுது கார், தரையிலே வந்தால் நீர், ஆட்சியினுடைய பானையில போனா மோர். அருள் சக்தி என்கின்ற ஒரே சக்தி, திரோதானம் என்கின்ற நிலையிலே திரோதான சக்தி, சுத்திகரிக்கின்ற பொழுது அருள் சுத்தி, சுத்திகரித்த பிறகு இதுதான் செய்தது என்பதாக காட்டுகின்ற நிலை அருள் சக்தி. மூன்றும் ஒன்றுதான் என்கின்ற நிலையிலே காலமேக புலவர் நீரை மூன்று நிலைகளிலே காட்டியதை போல மணிவாசக பெருமான் திரோதான சக்தி, திரோதான சுத்தி, அருள் சுத்தி என்பதாக முப்பேரும் பெற்றாயே. அப்படி திரோதான சுத்தி என்கின்ற இந்த திரோதான சுத்தியை பற்றி சொல்லுவது திருப்பள்ளி எழுச்சி. அதிலே ஐந்தாவது பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல். அந்த ஐந்தாவது பாடலை பாடி நாம் இன்று தொடங்குவோம். சக்தியில இருந்து திரோதான சுத்தி போய் என்ற நிலையில என்ன ஆகும் இந்த ஆன்மான்னு சொன்னா, அதை சொல்லுகின்றார் மிக அற்புதமாக. டிரான்ஸ்பர்மேஷன், இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நான் எதையெதையோ பொருள் இது என்பதாக கொண்டு அதை முதலாக கொண்டு வாழ்ந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் தெரிந்தது எனக்கு உண்மையான முதலாக விளங்குவது இந்த சிவம்தான் என்பதாக சொல்லி, ஆகவே போற்றி என் வாழ் முதல் என்பதாகிய நிலையை தொடங்குகின்றார் மணிவாசகம். என் வாழ் முதல், இதுவரைக்கும் வாழ் முதல ஏதாவது வச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா லிஸ்டே போடுவோம். வாழ் முதலுக்கு, வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், வாழ்வோவது பிறவி கடல் பசி நோய் செய்த பிணிதம். என்ன அற்புதமாக மணிவாசக பெருமானிடத்திலிருந்து வாங்குறாங்க பாருங்க, கொடை. மணிவாசக பெருமான் கொடை வள்ளலுங்க, வாரி வாரி கொடுக்கிறார். எத்தனை கொடுத்தாலும் அதுல இருந்து குறையவே குறையாத அருள் நிதி திருவாசகம். திருவாசகமே அருள் நிதியாக விழுந்து எவ்வளவோ எத்தனையோ பேர் இன்றைக்கும் அள்ளி அள்ளி திருவாசகத்தை பருகலாம். அப்படி இந்த உலக வாழ்க்கை என்பது மெய்யல்ல, அந்த உலக வாழ்க்கையிலே வாழ் முதலாக கொள்ள வேண்டியது. ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு தேடும் பொருளும் சிவன் கடலே என தெரிந்த நிலை போற்று என் வாழ் முதலாகிய நிலை. எல்லாவற்றிலேயும் சிவத்தை முதலாக கொள்ளுதல். எதை எடுத்தாலும் அரை கிலோ கல் எடுத்தாலும் திருநாவுக்கரசு எடக்கல், எல்லாத்திலேயும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள் திருநாவுக்கரசு. ஆக வாழ் முதலாக கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே இதுவரையிலும் எனக்கு வாழ் முதலாக கொண்டதை நிலையை மாற்றுகின்ற நிலையை சென்னிப்பத்து 42வது பதிகம் 5வது பாடலிலே மிக அற்புதமாக இந்த திரோதான சக்தியிலே இருந்து திரோதான சுத்திக்கு செல்லுகின்ற நிலையை காட்டுவார் மணிவாசக பெருமான். எப்படி நான் எண்ணிக்கொண்டு இருந்தேன் ஆனா இப்பொழுதுதான் இது புரிந்தது என்கின்ற நிலைக்கு இந்த ஆன்மா பக்குவப்படும். பக்குவம் இல்லாத ஆன்மா எதை சொன்னாலும் எடுத்துக்காது. நீங்க என்ன சொல்றது நான் என்னையா கேட்கறது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போவோம். ஆனால் பக்குவம் கொஞ்சம் கொஞ்சம் வருகின்ற ஆன்மா ஓ இப்படி இருக்குமோ என்று ஆராய தொடங்கும். அதன் பிறகு சிந்தித்து தெளிகின்ற ஆன்மாக்கள் பக்குவமடைகின்ற ஆன்மாக்களாக விளங்கும். அப்படி 42வது பதிகம் 5வது திருப்பாடல் மிக அற்புதமான திருப்பாடல் நமக்கு மணிவாசக பெருமான் அருள் செய்தது. மாய வாழ்க்கை மெய் என்று எண்ணிய நிலை பின்னாடி இப்படி இருந்த நிலை இன்றைய நிலை காயத்துள் அமுது ஊர் நின்ற நிலை. எப்படி வள்ளல் பெருமான், வள்ளல் பெருமான் இடத்துல கொண்டு வந்து ஒருவர் ரொம்ப அவரை பிடிச்சதுன்னு சொல்லி மண்ணாலே ஒரு பொம்மை செய்து கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தாராம். உடனே வள்ளல் பெருமான் அதை பார்த்து அந்த மண் பொம்மையை வாங்கி அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டான். இவ்வளவு பிரியமா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சுவாமி, இப்படி உடைச்சிட்டாரு. வள்ளல் பெருமான் சொன்னாரா, மண்ணாகிய தேகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பொண்ணா மாத்திருக்கிற, திருப்பி நீ அதை மண்ணா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா நான் என்னையா பண்றது. மண் ஒன்று கண்டி இருவகை பாத்திரம், எல்லாம் மண் பாத்திரம் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. இந்த உடல் என்பது மண் பாத்திரம். தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது. திருமூலர் சொல்றார் யாக்கை நிலையாமை அதிகாரத்துல முதல் பாடல், மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது. அதுக்கு என்ன பண்ணணுமா, நீர் வான் இன்று மழை பொழிய என்ன ஆகும், இந்த மண் பாத்திரம் அப்படியே உருகி போயிடும், பல 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 பலன் போயிடும். ஏன், மண் பாத்திரத்தை சுடாம விட்டுடும். ஆக மண் பாத்திரத்தை சுட வேண்டும். அப்ப சுட்டாத்தான் அது கட்டியா நிற்கும். அப்படி மண்ணாகிய இந்த உடலை என்ன பண்ணணும், திருவருள் என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரத்தினாலே சுடணும். ஐந்தெழுத்து மந்திரம் தான் சுடுவதற்குரியது. விறகில் தீனன் பாலிற்படுனை போல் மறைய நின்றுள்ளார். அப்படி நமசிவாய வாழ்க என்ற நிலையிலே நமசிவாய மந்திரத்தை சொல்லி 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 இதை சுடணும். அப்படி சுட்டா என்ன ஆகும், சுட சுடரும் பொன்போல் ஒளிரும் நார் வள்ளுவர் பெருமாள். சுட சுட என்ன ஆகும், சங்கு. அதை போல இந்த மண் என்ற உடலானது பொன்னாகும். அப்படி மண் தேகத்தை பொன் தேகமாக செய்த திருப்பாடல் சென்னிப்பத்து திருப்பாடல். மண்ணா இருக்கிற தேகத்தை எல்லாம் பொன்னா மாத்தணும்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே நீங்க போயிட்டு நாலஞ்சு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு சென்னிப்பத்து பாட ஆரம்பிச்சாங்க. இந்த தேகத்தை மண்ணாகிய இந்த தேகத்தை பொன்னாக மாற்றினார் மணிவாசு. எதுக்கியா, பரா அமுது ஆக்கினன். இந்த தேகத்திலே இருந்து கொண்டு சிவத்தை அனுபவித்து அனுபவித்து தீரலாம். திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாது, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்தத்தேன் சொரியும். இன்னும் அற்புதமா இன்னொரு இடத்துல சொல்லுவார் பண்டாய நான்மறையிலே, இன்னொரு அற்புதமான ஒரு குறிப்பு. அதை சொல்லி நம்ம நிறைவு பாடல் பண்டாய நான்மறை தான் இன்னைக்கு. பெருந்துரை சிறப்பு நமக்கு, பெருந்துரை மன்னனாக விளங்கக்கூடிய பெருமான். அப்படி பெருந்துரையினுடைய சிறப்பை சொல்லுகின்ற நிலையிலே அற்புதமாக அமைப்பார். இன்றைய திருப்பாடலிலே முதல் பகுதி, பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை என்பதாக நிறுத்துவார் முனிவாசு. இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, சீதங்குள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பதாக அமைத்த பகுதி இரண்டாவது. முதல் பகுதி, இந்த உலகத்திலே பொருள்களை மூன்றாக பிரித்தார்கள், ஒன்று பதி, இன்னொன்று பசு, மூன்றாவது பாசம். பதி என்கின்ற பொருள் அறிவிக்காமலேயே அறியக்கூடியது பதி. அறிவித்தால் அறிவது பசுவாகிய ஆன்மாக்களாகிய நாம். நமக்கு அறிவிச்சா தான் தெரியும், காட்டினாதான் தெரியும், விளக்கினால்தான் தெரியும். அறிவித்தாலும் அறியாத பொருள்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பொருளுக்கு பாசம் என்று பெயர். அவை ஜட பொருள். பாசம் என்பது ஜடம். இது எத்தனை சொன்னாலும் கேட்காது மைக்கு. எத்தனை திருவம்பாவை சொற்பொழிவு கேட்குது, ஈடேறிச்சா மைக்கு? மைக்கு ஈடேறுதா? சில பேர் சொல்றாங்க எத்தனையோ பேர் திருவம்பாவை சொற்பொழிவு கேட்டு ஈடேறாம இருக்கிறாங்களே. ஈடேறுதல் என்பது ஆன்மாவிற்குரிய தகுதி நமக்குதான். ஏன்னா நம்ம வாங்குகின்ற நிலை, உணர்கின்ற நிலை, உணர்ந்து அதிலே ஒழுகுகின்ற நிலை, ஈடேற வேண்டும் என்கின்ற நிற்கின்ற நிலை பசு. உணர்த்தினால் உணரும். பாசம் ஜடப்பொருள். இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் பாசமாக நிற்கும். இந்த மூன்று பொருள்களுக்கும் மிக அற்புதமான நிலை. இந்த மூன்று பொருள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பொருள்களுக்கு இரண்டு இயல்புகள் உண்டு. இந்த உலகத்தில் எல்லா பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் ரெண்டு இயல்புகள் உண்டு. என்ன ரெண்டு இயல்புனா, ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று சிறப்பு இயல்பு. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் பதிக்கும் பொது இயல்பு உண்டு, பதிக்கும் சிறப்பு இயல்பு. பசுவிற்கும் பொது இயல்பு உண்டு, பசுவிற்கு சிறப்பு இயல்பு. பாசத்திற்கு பொது இயல்பு உண்டு, பாசத்திற்கும் சிறப்பு இயல்பு. பொது இயல்பு என்பதாக சொன்னா என்ன அப்படின்னா, இப்ப சர்க்கரை இருக்கு. சர்க்கரையினுடைய பொது இயல்புகள் என்ன அப்படின்னா, சர்க்கரை வெண்மையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும், கிலோ எவ்வளவு, 40, கிலோ 40 ரூபாய் இருக்கும். அப்புறம் கிரானியூல்ஸ் அப்படி இருக்கும். இப்படி எல்லாம் சர்க்கரையை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறோம் இல்லையா, இது சர்க்கரையினுடைய பொது இயல்பு. இதெல்லாம் பொது இயல்பு. ஆனா அதே சர்க்கரை எப்படி இனிக்கும்னு சொல்லி எத்தனை பக்கம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் முடியாது. சர்க்கரையினுடைய வெண்மையா இருக்கும் இனிப்பா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அதனுடைய பொது இயல்பு. ஆனால் அதே சர்க்கரையை வாயிலே வைத்து அதை உணர்ந்தோம் பாருங்க, அனுபவப்பட்டோம் பாருங்க இனிப்ப, அது அதனுடைய சிறப்பு இயல்பு. ஆக பொது இயல்பு என்பது அறிவினாலே நிகழும், சிறப்பு இயல்பு என்பது அனுபவத்தினாலே நிகழும். பொது இயல்பு அறிவினாலே நிகழும், சிறப்பு இயல்பு அனுபவத்தினால் மட்டுமே நிகழும். இப்பதான் தெரியும் நல்லா இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி மனைவியையும் அம்மாவையும் சமாளிக்கிறது, கை தேர்ந்த எப்படி சமாளிக்கிறது, கைவந்த கலை இது. உடனே கல்யாணம் ஆன உடனே வந்துருச்சு, உடனே வராது. ரெண்டு பேருடைய கேரக்டரிஸ்டிக்கும் பார்க்கணும், இவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பல வகையான ஸ்டேஜஸ்ல கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தான் தெரியும் இதை இப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அனுபவத்தினாலே அறிவு நிகழும், அனுபவத்தினால் மட்டும்தான் அறிவு நிகழும். அறிவு பொது இயல்பினாலே அறிவு வரும், சிறப்பு இயல்பு என்பதனாலே அனுபவம் நிகழும். அனுபவம் நிகழ நிகழ அறிவு விளக்கம் வரும். இதுதான் ரெண்டும் அற்புதமாக இணைந்து வருகின்ற நிலை. சிறப்பு இயல்பு என்கின்ற நிலையிலே ரொம்ப அற்புதமாக மணிவாசக பெருமான் ஒரு குறிப்பு சொல்லுகின்றார். மணிவாசக பெருமான் குறிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு குறிப்பு. இதுவரையிலும் மணிவாசக பெருமானுக்கு முன்னதாக பொது இயல்பினை பற்றி சொன்னவர்கள் உண்டு இறைவனை பற்றி. ஆனால் இறைவனோடு கலந்து அனுபவப்பட்டு சர்க்கரை இனிக்கும் என்கின்ற அந்த நிலையை, அனுபவத்தினுடைய நிலையை மணிவாசக பெருமானுக்கு முன்னதாக இதுவரையிலும் யாரும் காட்டியது இல்லை என்பதை குறிக்கும் இடம் இது. இறைவனை பற்றி பொது இயல்பு நிலையிலே எல்லாம் சொன்னாங்க. இன்னொரு குறிப்பு, மணிவாசக பெருமானால் போற்றப்படுகின்ற நாயன்மார்கள் இரண்டு பேர் மிக மிக முக்கியமாக நாம் வைத்து சிந்திக்கவன். ஒருவர் கண்ணப்ப நாயனார், இன்னொருவர் யாரு, சண்டேசர். கண்ணப்ப நாயனார் ஒருவர், இன்னொருவர் சண்டேசர். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளினார். கண்ணப்ப நாயனாரை போல அன்பு உண்டான் கேட்டார் மணிவாசக பெருமான். ஆனால் ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான நுணுக்க குறிப்பு என்னன்னா, ஆறே நாளிலே சிவத்தோடு கலந்த கண்ணப்ப நாயனார் சிவத்தோடு கலந்த அனுபவம் இவ்வாறு இருந்தது என்று இந்த உலகத்துல பதிவு செய்யல. ஒரு பாட்டு எழுதினாரா கண்ணப்ப நாயனார், சிவத்தினுடைய அனுபவம் இவ்வாறு இருந்தது நமக்கு என்ன தெரிஞ்சது, நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப படர். சிறப்பு இயல்பை அனுபவித்தவர்கள் மீண்டும் வந்து இவ்வாறு இருந்தது என்கின்ற சொன்னதற்கு ஆள் இல்ல. மணிவாசக பெருமான் தேடாத இடம் இல்லைங்க. முதலமைச்சர் சும்மா போட்டாரு சர்ச்சு புடியா, யாராவது சிறப்பு இயல்பை காட்டுகின்ற குருமார்னா எத்தனை பேர் வருவான். பொது இயல்பை காட்டுகின்ற குருமார்கள் எங்களுக்கு தேவை, சிறப்பு இயல்பை காட்டுகின்ற குரு. மணிவாசக பெருமான் குருவை தேடி 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 அமைந்த நிலையிலே அமைக்கின்ற நிலை. உலகத்துல யார் குருவாக வரும், அவர் அதே குறிக்கின்ற சந்தேச பதம் என்று சொல்லக்கூடிய சந்தேச நாயனார். அவரும் இறைவனிடத்திலே போய் ஒன்றாக கலந்தவர். ஆனால் இறைவனிடத்துல கலந்துட்டு திருப்பி வந்து எனக்கு இப்படியெல்லாம் இந்த அனுபவம் இருந்தது என்று பதிவு செய்யவில்லை. சந்தேசர் எங்கேயாவது பதிவு செஞ்சாரா? ஆனால் எங்கள் மணிவாசக பெருமான் தான் போய் கலந்து அனுபவித்து மீண்டும் வந்து இங்கே பதிவு செய்த நூல் திருவாசகம். இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான குறிப்பு, இன்னும் டீடைல்டா போய் சொல்ல முடியும். ஆனா இது ஒரு மேலான நிலையில நீங்க அதை எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான குறிப்பு இது. திருவாசகத்திற்கு முன்னதாக இறைவனுடைய சிறப்பு இயல்பை சொன்ன நூல்கள் இல்லை என்பதாக கூட சொல்லுகின்ற அளவிற்கு துணிந்து சொல்லலாம். ஏன்னா திருவாசகத்திற்கு முன்னேயும் அப்படி நூல் கிடையாது, திருவாசகத்திற்கு அப்புறமும் நூல் கிடையாது. இறைவனிடத்துல போய் கலந்துட்டா திரும்பி வர மனசே இருக்காது. யாராவது வருவாங்களா திரும்பி சொல்லுங்க? எங்கள் மணிவாசக பெருமான் வந்த கலந்த பிறகு வந்தவர் மணிவாசக பெருமான். அந்த அனுபவம் அதனால்தான் வேறு எந்த வகையான அனுபவத்தோடும் அது ஒத்துவராத நிலையிலே கடந்த நிலையாக இருப்பதற்கான காரணம், திருவாசகம் ஒரு தனி நூல். திருவாசகம் திருவாசகம் என்பதை எந்த நூலோடும் நாம் இது போன்றது என்பதாக சொல்லுவதற்கு கடந்து நிற்கக்கூடிய நூல் திருவாசகம். என அனுபவம் என்பதை பதிவு செய்கின்றார் மணிவாசகம். தன்னம் தடி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் மிகுதான் நினைவார்கள். எண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே அருணகிரிநாத பெருமாள். இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா? திருமந்திரத்துல திருமூலர் பதிவு செய்யறார், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம். மகக்கு தன் தாய் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே. எப்படி சொல்றது இந்த அனுபவத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது? அப்படி அந்த அனுபவத்தை பகிர்ந்த நிலைதான் திருவாசகம். அதிலே இன்னொரு நூல் திருமந்திரம். அதனாலதான் திருவாசகமும் திருமந்திரமும் வாழ்க்கையினுடைய இரண்டு கண்கள் என்பதாக போன முறையும் குறிப்பிட்டோம், இந்த முறையும் சொல்றோம். வாழ்க்கையில நம்ம நம்முடைய வாழ்நாள்ல இந்த இரண்டு நூல்களையும் கற்க வேண்டும். திருவாசகம் திருமந்திரம் நம்ம வாழ்க்கையினுடைய இரண்டு கண்ணு. அவரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமூலரும் போயிடுவார் யோகத்திலே போய் கூடி பெருமானோடு இருந்து அனுபவப்பட்டு மீண்டும் திருப்பி வருவார். ஆண்டு ஒன்றுக்கு ஒரு பாடல். எப்படி ஆண்டு ஒண்ணுக்கு ஒரு பாட்டு? 3000 தமிழ். அப்ப எத்தனை ஆண்டு? 3000 ஆண்ட நிலை. ஆண்டு என்பது அங்கே காலத்தை குறிப்பது அல்ல, ஆண்டு என்பது இறைவன் ஆண்ட நிலையை குறிப்பது. ஆண்டு அருள் புரியாய் ஆண்டனி அருளிலை ஆனால் ஆண்ட நிலை. அப்படி கலந்து அனுபவப்பட்டு திருப்பி வர்றது, கலந்து அனுபவப்பட்டு திருப்பி வர்றது. இப்படி திருவாசகம் கலந்த நிலை கடந்த நிலை அனுபவத்தை இங்கே வந்து பதிவு செய்தது திருவாசகம். அதனால சொல்றார், இதுவரையிலும் பூதங்கள் தோறும் நின்றாய் இறைவனுடைய பொது இயல்பு. இறைவனுடைய பொது இயல்பு பூதங்கள் தோறும் நின்றாய் சொல்லி இருக்கிறார். போக்கிலன் வரவிலன் இறைவனுடைய பொது இயல்பு. பிறவா யாக்கை பெரியோன் காண்க. எத்தனையோ நிலைகளிலே இறைவனுடைய இயல்புகளை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இயல்புகள் இறைவன் இந்த பூதங்கள் எல்லாம் கலந்து நிற்கின்றான், இந்த பூதங்களை எல்லாம் இயக்குகின்றான் பொதுநிலை. பாருடு விண்ணாய் பரந்தயம் பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனி ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையான வார்கடல் உலகில் வாழிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாய். அப்படி பூதங்கள் தோறும் நின்றாய் பொது இயல்பு. போக்கிலன் வரவிலன் பிறப்பு இறப்பு இல்லாதவன் சிவம், அதுவும் அதனுடைய பொது இயல்பு. ஆனால் இதுவரையிலும் இறைவனுடைய பொது இயல்புகளைத்தான் நாங்கள் கேட்டு அமைந்திருக்கின்றோமே தவிர, அந்த பொது இயல்புகளை பற்றி பாடியும் பேசியும் நிற்பவர்களை பார்த்திருக்கின்றோமே தவிர, அவரவர்களுடைய ஞானத்திற்கு தகுந்தாற் போல பாடியும் பேசியும் இருக்கிறார்களே தவிர, இறைவனுடைய சிறப்பு இயல்பு இது என்பதாக இதுவரையிலும் எமக்கு காட்டியது இல்லை. கேட்டறியோம் உனை கண்டு அறிவாரை. கண்டு அறிதல் என்பது இறைவனுடைய சிறப்பு இயல்பை உணர்தல். அந்த சிறப்பு இயல்பை உணர்த்தியதுதான் திருவாசகம். எப்படி இருந்தது இறைவனோடு அந்த அனுபவம் அதை சொல்லு, இறைவனோடு எப்படி இருக்கும் அந்த அனுபவம் அப்படின்னு கேட்கிறேன். எப்படி இருக்கும் அந்த அனுபவம்? அப்படி அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற நிலையிலே திருவாசகமானது நமக்கு கொடுக்கின்றது. அந்த அனுபவ நிலையை திருச்சதகம் 5வது பதிகம் அது, அதுல 28வது பாடலிலே இந்த பூதங்கள் தோறும் நின்றாய் என்கின்ற நிலையிலே கேட்டறியோம் உனை கண்டறிவாரை என்பதாக சொன்னார் இல்லையா, அதற்கான பதிலை திருச்சதகத்துல சொல்றார். 5வது பதிகம் 28 கேட்டார் மரியாதை.
Yeah.
கண்டறிவாரை என்ற நிலையிலே சொன்ன மணிவாசக பெருமான் இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே காட்டுறார். பாருங்க மணிவாசக பெருமான் அப்படி திருவாசகம் மூலமாக இது என்பதாக சிவன் என்பவன் அவன் என்பவனாக இருந்த சிவத்தை இவன் என்பதாக கொண்டு வந்து நிறுத்தி இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே காட்டுகின்ற நிலையை அடுத்த பாடலில் சொல்லுவார். அப்படி சிவத்தை காட்டிய நூல் திருவாசகம். சிவத்தை பிடித்துக் கொள் என்று பிடித்த பத்து காட்டினார், சிக்கனை பிடித்து. அப்படி சிவத்தை கொண்டு வந்து சித்தவனும் திங்கயிற்றால் கட்டிய நூல் திருவாசகம். அப்படி திருவாசகம் சிந்தனைக்கும் அறியாய், சிந்தனைக்கும் அரியதாக விளங்குகின்ற சிவத்தை சிந்திப்பார் மனத்தான் சிவன் என்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து எங்களுடைய குற்றங்களை நீக்கி அருள் புரிய வேண்டும். அதற்கான மருந்து பெருந்துரை மருந்து. பெருந்துரை மன்னனாக விளங்கக்கூடிய பெருமான் அவர் எனக்கு மட்டுமா அந்த பித்தை கொடுத்தார். அவர் குதிரை சேவகனாக வருகின்ற பொழுது மதுரையில இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பித்து பிடிச்சது அவர் மீது. அவரை பார்த்த உடனேயே பித்து. குதிரையில வரக்கூடிய அந்த அழகை கண்டவுடன், அந்த அழகிற்காக இருக்கக்கூடிய பெருமானை கண்டவுடன் அத்தனை பேருக்கும் பிச்சை ஏற்றினார். குதிரை ஏறியவர் பிச்சை ஏற்றினார். குதிரை ஏற்றம் போல பிச்சை ஏற்றிய நிலை. அதை மிக அற்புதமாக எங்க சொல்றாரு, ஆனந்த மாலை 50வது பதிகம் கடைசி பாடல், 7வது பாடல், 7 பாடல் தான் கிடைச்சிருக்கு. அந்த 7வது பாடலிலே அற்புதமாக தெரிவிப்பார், எங்கள் பெருந்துரை பெருமான் வந்து அருள் புரிந்த அந்த நிலை, அவர் வந்த நிலை, எதற்கு வந்தார், பிச்சை ஏற்றிய பெருமான் என்ன செய்தார் என்பதை பண்டாய நான்மறை 48வது பதிகத்தில 2வது பாடலிலே அமைப்பார். ரெண்டும் திருவாசகத்தினுடைய அற்புத முத்துக்களாக விளங்குகின்ற முத்து. அந்த ரெண்டு முத்து தான் பார்க்க முடியும். ஒன்று நம்ம ஆனந்த மாலை 50வது பதிகம், நரியை குதிரை பரியாக்கி காலமெல்லாம் நிகழ்வித்த நிலை. 50வது பதிகம் ஆனந்த மாலை. ஆனந்த மாலையும் ரெண்டு பேரும் பாடினார், வள்ளல் பெருமான் ஆனந்த மாலை, திருப்பள்ளி எழுச்சி வள்ளல் பெருமான் பாடினார். அப்படி அனுபவம் மாலைன்னு அதற்கு அடுத்த நிலையில நம்முடைய வள்ளல் பெருமான் அனுபவ மாலையின் படி அனுபவம். அப்படி மிக அற்புதமாக வள்ளல் பெருமான் மணிவாசக பெருமானிடத்துல இருந்து எடுத்த குடைகள் பல உண்டு. அதுல இப்ப ஆனந்த மாலை நரியை குதிரை பரியாக்கி 7வது பாட்டும், 48வது பதிகம் பண்டாய நண்பரை 2வது பாடலோடு நம்ம வகுப்பு கொண்டு வர்றாரு. நிறைய பரியாக்கிறதுல பாத்தீங்கன்னா அவரை போல கில்லாடி மணிவாச பெருமான் சொல்றாரு. சும்மா குதிரையில என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு அவருக்கு தெரியும், அதனாலதான் அவரு குதிரை வாங்க போனாரு. இவர் எடுத்துட்டு வர குதிரை எல்லாம் பார்த்துட்டு சரி ஒழுங்கா பண்ணிருக்கிறாரா குதிரை ஒழுங்கா இருக்கான்னு பாக்குறாரு மணிவாசக பெருமாள். மணிவாசக பெருமாள் இவர் எடுத்துட்டு வர ஆவணி மூல தண்ணி குதிரை வரும்னு ஒரு குருடா விட்டான்னு வச்சுங்க அந்த கதை. இப்ப ஆவணி மூல தண்ணிக்கு குதிரை வர அந்த நிலையில இப்ப குதிரை வருகின்ற பொழுது மணிவாசக பெருமான் பாக்குற மணிவாசக பெருமானுக்கு குதிரையை பத்தி நல்லா தெரியும். இவர் எடுத்துட்டு வர குதிரை எப்படிப்பட்ட குதிரை, ஆசுமா அற்புதமான குதிரை அத்தனையும். அதுல குதிரையிலேயே சிறந்த குதிரை பரிக்குதிரை. அந்த குதிரையில சிறந்த குதிரை பரிக்குதிரை, அதுதான் வாங்கிட்டு வரணும் போர்க்காலத்துக்கு, அதுதான் பயன்படும். சும்மா லொடக்கு லொடக்குன்னு போற குதிரையோ இல்ல நோய்வாய்ப்பட்ட குதிரையோ டிசீஸ் உள்ளதோ இல்ல ஏதாவது ஒரு குதிரையை கொண்டு வந்து மணிவாசக பெருமானுக்கு ஈடு கட்டிட்டு போயிட்டாரா? இல்ல இல்ல, ஈடு கட்டுற நிலையிலே எடுத்துட்டு வந்த குதிரை அத்தனையும் நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வு வர்ற அவரு அவருடைய அழகை பார்த்து அத்தனை பேரும் மயப்பிச்சது ஏற்றும் பெருமான். மதுரை முழுக்க ஒரே மயக்கம் தான், மது ரை பேர்லயே மது இருக்கிறதுனால மதுரையில மயக்கம் எல்லாமே இருக்கு. ஆக அந்த பரியாகி அந்த பரி எடுத்துட்டு வர்றாரு இல்லையா, அதை எடுத்துட்டு வரவரை வள்ளல் என்பதாக சொல் வள்ளல். அந்த வள்ளல் என்று சொல்லக்கூடிய நிலையில வரக்கூடிய அவரு இத்தனை குதிரை வருது, இத்தனை பேர் வராங்க, அதுல ஒரு ஆள் தனியா தெரியுது. எடுத்துட்டு வர குதிரை எல்லாம் என்ன தானா வந்துருமா? இவர் ஒரு ஆள் குதிரை சேவகன். யாரு யாரு? எங்கள் பெருமான் ஹீரோ, அவர் தாங்க ஹீரோ, சிவபெருமான் தான் ஹீரோ. அவர் அப்படியே தலைவனாக வைத்து வைத்து மணிவாசக பெருமானாகிய தலைவி அழுது அழுது பாடிய நிலை. அவரு இத்தனை பேர் குதிரைய ஓட்டிட்டு வர்றாரு, ஆனா தனியா தெரிகிறார் யாரு? எங்கள் பெருமான். அப்படி தனியா தெரிகிறவரை பார்த்து சொல்ற வள்ளல் மணிவாசக பெருமானுக்கு காட்டுறார். எல்லாருக்குமா காட்டினார், மணிவாசக பெருமானுக்கு காட்டுறார். இவர்தான் அவர் சிவமே எழுந்தருடி இருக்கிறது என்பதை மணிவாசக பெருமானுக்கு காட்டிய நிலை. அத பண்டாய நண்பனையில மிக அற்புதமா சொல்ற. அவர் செய்த காரியம் என்ன? உள்ள மல மூன்றும் மாய என்ன, மூன்று மலங்கள், மலம் மூன்றையும் நீக்கிட்டார். இப்படி மலம் மூன்று மலங்கள் நீக்கிய நிலை, அழுக்கை நீக்கிய உடன் என்ன செஞ்சாராம்? உகு பெருந்தேன் வெள்ளம். மலம் நீங்கிய பிறகு ஆனந்த தேனாகிய வெள்ளம் பாஞ்சிதான், அதனாலதான் அதற்கு பாண்டி வெள்ளம்னு பேரு, அதை பாண்டி வெள்ளம்னு சொல்றார். அப்படி உடல் முழுவதும் அந்த உகு பெரும் தேன், அப்படிப்பட்ட அனுபவம். அப்படி அந்த அனுபவம் நிகழ்ந்தது எங்க? மேல் வந்த வள்ளல் மறுபும் பெரும் துறையை. இந்த பெருந்துறை திருப்பள்ளி எழுச்சியில பெருந்துறை உரை மன்னா, பெருந்துறை உரை என்பதாக ஒவ்வொரு நிலையிலேயும் சொல்லுவார் மணிவாசகர். திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே, திருப்பெரும் துறை உரை கோயில் திருப்பதியத்துல திருப்பெரும் துறை உரை சிவபெருமான் அங்கேயும் உரை சொல்லுவார். அப்படி திருப்பெரும் துறை உரை என்கின்ற நிலையிலே பெருந்துறையில இருக்கக்கூடிய சிவத்தை வாழ்த்தினால் என்ன நிகழும்? இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய பயன் சொல்றார். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே அப்படின்னா உள்ள மலம் மூன்றும் நீங்கும், உகுபெரும் தேன் பெருகும். அப்படி பெருகினால் என்ன நிகழும் என்பதாக சொன்னால் பிறவி காட்டினுடைய கரு கெடும். பிறவியாகிய காடு அது இருந்த இடம் தெரியாமல் அதை அப்படியே வேரோடு பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் என்கின்ற நிலையிலே உன்னுடைய வினை முழுவதும் அப்படியே வேரோடு நீக்குவது இந்த பெருந்துறை. பெருந்துறையிலே சென்று பெருமானை வழிபடு, வாழ்த்துமின்கள் என்பதாக ரொம்ப அற்புதமான வாக்கு. வாழ்த்து, இந்த வாழ்த்துகின்ற நிலையிலே நம்முடைய பிறவியாகிய காட்டினுடைய கருவை கெடுக்கும் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற அற்புத குறிப்பை மணிவாசக பெருமான் அருளி செய்தார் என்பதாக சொல்லி ஐந்தாவது திருப்பாடலை மீண்டும் பாடி நாம் நிறைவு செய்வோம்.